அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த இணையதளம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். தேவனாகி கர்த்தர் இந்த ஆராதனை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 177வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 177வது பாடலை நாம் பாடுவோம்.
தீவினை செய்யாதே மாசோதனையில் பொல்லாங்கனை வென்று போராட்டத்தினில் வீணாசையை மூற்றோம் கீழடங்குவாய் இயேசுவரே நம்பி வேந்தேகி போவாய் ஆற்றி தேற்றியே காப்பார் நீதம் உதவி செய்வார் மீட்பர் பலனை ஈவார் ஜெயம் தந்திடுவார் வீண் வார்த்தை பேசாமல் வீண் தோழரையோ சேராமலே நீக்கி நல்வழியிலோ நீருக்கமோ அன்போ சற்றேனும் விடாய் இயேசுவரே நம்பி வேண்டேகி போவாய் ஆற்றி தேற்றியே காப்பார் நீதம் உதவி செய்வார் மீட்பர் பலனை ஈவார் ஜெயம் தந்திடுவார் மெய் விசுவாசத்தினே வேண்டேகினே நான் போகிரீடம் பெற்றேன்றோம் பேர் வாழ்வடைவான் மானேசரின் பலன் சார்ந்தே செல்லுவாய் இயேசுவரை நம்பி வேண்டேகி போவாய் ஆற்றி தேற்றியே காப்பார் நீதம் உதவி செய்வார் மீட்பர் பலனை ஈவார் ஜெயம் தந்திடுவார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் கூட மீண்டுமாக இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனைக்குள்ளாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசோதிப்பராக. இந்த நாளில் கூட இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
ஒப்புறோம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அதிசயமானவரே அப்படியாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள் ராஜா. விடுமாக்கும் தேடுபடியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இது ஆசீர்வாதமான நாள் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக இந்த ஆசீர்வாதமான நாள் குறித்து ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, உடைய பரிபூரமான சமாதானம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். வை நடத்தும் ராஜா, வை நடத்தும், வை நடத்தும், வை நடத்தும், வை நடத்தும் ராஜா. அதிசயமானவரே, 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 நீர் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும் ராஜா. மகிமை ராஜாவே, மகிமை ராஜாவே, இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக நான் மேக சம்பவமாக அக்னி சம்பவமாக இருப்பேன் என்று சொல்லத்தக்கப்படே. அப்படியாக எங்கள் மத்தியிலும் கூட நீ மேக சம்பவமாக அக்னி சம்பவமாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, இவர்களுடைய கரமானது எங்களுக்கு இருக்க வேண்டும். இதோ எங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் நான் வெட்கப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லத்தக்கப்படும். அப்படியாக நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். மகிமை ராஜா, இதோ சமாதானத்தின் தேவனே, உடைய பரிபூரமான சமாதானம் எங்களோடு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. விடுமான சபைகளிலே ஆராதனை நடைபெற நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். சபைகளுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய பரிபூரமான சமாதானமும் கிருபையும் எங்கள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை ஆசீர்வதி ராஜா. நீரை பலப்படுத்தும், நீரை பலப்படுத்தும் ராஜா.
பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே அநேக விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இந்த நாளிலும் கூட தேவனோடு நாம் ஒன்று இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால், அது இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாள் என்று வேதம் சொல்லுது. இதை மறந்தால் கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் நம்மையும் அவர் மறந்து விடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் இந்த நாளில் கூட இந்த நாளை மறக்காதபடி தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செபித்திருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்து தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நமக்காக பரிதபிக்கிற தேவன் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். நமக்காக பரிதபிக்கிற தேவன் என்கிற ஒரு தலைப்பிலே உங்களோட கூட பேசுகிறேன். இந்த வார்த்தையானது இசைக்கியேல் புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே நமக்காக அவர் பரிதபிக்கிறார் என்று வேதம் சொன்னது. வேதத்திலே பார்க்கும்போது ஒரு யார் பரிதபிக்க முடியும்? இந்த உலகத்திலே யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ, யாரை நாம் நேசிக்கிறோமோ, அவர்கள் மீது தான் நம்ம பரிதபிக்க முடியும். ஒருவர் மீது நான் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால், ஒருவரை நான் நேசிக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்காக நான் இறக்கப்பட முடியாது, நான் பரிதபிக்கப்பட முடியாது. வேதத்தை பார்க்கும்போது இசைக்கியேல் புத்தகம் 16:5, இசைக்கியேல் புத்தகம் 16:5, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்தது இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்துவிடப்பட்டாய் என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மீது செலுத்துகிற அந்த இரக்கம், பரிதாபம், இதெல்லாமே இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த அதிகாரமானது அதிகமாக துரோகம் செய்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் அதிகமாக அன்பு செலுத்திருக்கிறேன், அவர்களுக்காக நான் இறக்கப்பட்டிருக்கிறேன், அவர்களை அதிகமாக நான் நேசித்திருக்கிறேன். ஒரு கணவன் மனைவி என்ற அந்த அந்த உறவை போல நான் அதிகமாக அவர்களை நேசித்திருக்கிறேன். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த இருவருக்குள்ளாக இருக்கிற அந்த அந்த உறவு சரியில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் நம்மை வெறுத்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக இவைகளில் யாராவது ஒருத்தர் உனக்காக பரிதபித்திருக்கிறார்களா என்று தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு. அப்ப இன்றைக்கு பரிதபிக்கிற ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் போது மத்திய புத்தகத்திலே இந்த ஜனங்கள் 3 நாட்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்றார். அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும், உணவு சாப்பிடவில்லை, ஜனங்கள் பசியாக இருக்கிறார் என்று நினைத்த போது கூட தேவன் அவர்களுக்காக பரிதபிக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கள் அற்புதம் செஞ்சாரு, உணவு கொடுத்தாரு. நான் சிந்தித்து பார்க்கணும், ஒரு ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கூட அந்த ஜனங்களுக்காக அவர் உணவை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜனங்கள் பசியாக இருக்கிற போதே அவர் பரிதபித்திருக்கிறார். ஜனங்கள் வேதனையோடு இருக்கிற போது கண்டிப்பாக அவர் பரிதபிக்க மாட்டாரா? அல்லது நாம் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிற போது, தீர்க்க முடியாத வேதனைக்குள்ளாக நாம் இருக்கிற போது நமக்காக ஒரு பரிதபிக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் சொன்னா இந்த உலகத்திலே பிள்ளைகள் கஷ்டப்படும் போது பெற்றோர்கள் பரிதபிப்பார்கள். இது இயற்கையானது, அன்பு நிறைந்தது. ஆனால் மற்றவர்களுடைய பிள்ளைகள் பரிதபிக்கிற போது நாம் பரிதபிப்போமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். ஏன் சொன்னா அவர்கள் வேறொரு பிள்ளைகள், நம் பிள்ளைகள் கிடையாது. வேறொருவர்கள் பிள்ளைகளுக்காக நான் ஏன் பரிதபிக்கணும் என்ற ஒரு ஒரு எண்ணம் மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவருடைய அன்பு ஆழம், அகலம், உயரம் அளவிட முடியாதது. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் பரிதபித்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கும் போது எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஒரு எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் ஏன் கண்ணீர் விடணும்? நான் சிந்தித்து பார்க்கணும். ஏன் சொன்னா ஒரு அழகான ஒரு ஒரு நகரம், அழகான ஒரு ஆலயம், இது நெருப்பினாலே சுட்டரிக்க போகப்பட போகிறது, இது அழிய போகிறது என்று சொல்லி அவர் முன்கூட்டியே அறிந்து அந்த பட்டணத்துக்காக அவர் அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த பட்டணத்துக்காக அவர் பரிதபிக்கிறார். ஏன்? இந்த ஜனங்கள் பாவம் செய்து ஓய்வு நாளை மறந்து, ஆலயத்தை மறந்து, என்னை மறந்து போனதினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரப்போகிறதே என்று சொல்லி முன்கூட்டியே அவர் பரிதபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை தொடர்ந்து அவர் பாதுகாத்திருக்கிறார். இப்போ இங்கே நான் பார்க்கும் போது ஒரு ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த எசேக்கியேல் புத்தகம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் பார்க்கும் போது முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு ஒரு பெருமை இருக்கிறது. என்னென்று பார்க்கும்போது இது எங்களுடைய சொந்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், எங்கள் தேசத்தை ஆளுவதற்கு ராஜாக்கள் இருக்கிறார்கள். அது தாவீதாக இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும், சிறந்த ராஜாக்கள் எங்களை ஆட்சி செய்கிறார்கள், எங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். அந்த அந்த சொன்ன வார்த்தை உண்மைதான். ஏன்னா வரலாற்றிலே உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தேவன் பாதுகாப்பா இருந்தாரு, சாலமோன் சிறந்த ராஜாவாக இருந்தான், தாவீது சிறந்த ராஜாவாக இருந்தான், அந்த ஜனங்கள் சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள். இப்போ தேவன் சொல்றாரு, இன்றைக்கு நம்மையும் அவர் இஸ்ரேல் ஜனங்களைப் போல தேர்வு செய்திருக்கிறார். நாமும் சொல்லலாம், உண்மை உள்ள சத்தியத்தில் நான் இருக்கிறேன், உண்மையான சபையில நான் இருக்கிறேன், பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறது, என் சபை பரலோகராஜ்யம் போகும், நான் பரலோகராஜ்யம் போவேன் என்று சொல்லி நாம் பெருமையோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுல எந்தவித அர்த்தம் இல்லை, பேசுவதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. நான் வேதம் சொல்லுது, செயல்பாடு, உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? பேசு, உண்மையான சத்தியம் இருக்கு என்பது உண்மை, உண்மையான சபை இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் உனக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ உண்மை உள்ளவனாக, தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு ஒரு மனவாட்டியாக அல்லது ஒரு மனைவியாக நீ இருக்கிறாயா என்று தேவன் எதிர்பார்க்கிறான். இப்ப உண்மை இல்லாத ஒரு மனைவியாக நீ இருக்கிறாய் என்று சொன்னால் கணவன் என்ன செய்வான்? கண்டிப்பாக அந்த மனைவியை தள்ளி விடுவான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனவாள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாம் மனவாட்டி என்று வேதம் சொல்லுது. மனவாட்டி ஆகிய நாம் மனவாளனுக்காக உண்மை உள்ளவர்களாக நான் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் நம்மை தள்ளி விடுவார் என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் அவர்கள் பெருமையை பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை பேசுவதனாலே ஒரு புரோஜனம் அல்ல. நீ பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம், சத்தியம் இருக்கலாம், சபை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், உண்மைதான். ஆனால் நீ உண்மையாக இருக்கிறாயா? உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீ உண்மையாக அவரை தேடுகிறாயா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு நான் பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமைகளை அவர் எடுத்து காட்டுகிறார். ஏன் சொன்னா, நீ யாரு முதல்ல என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்த உடனே நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரலோகராஜ் போவேன், எனக்குள்ளே ஓவினாலுக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனா உண்மையிலே இருக்கிறதா? அந்த தேவன் உன் கூட இருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அது அது அழகான ஒரு ஒரு தேசம். வேதத்துல உபாகம் புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு, அங்க இல்லாத ஒரு ஒரு பொருள் கூட கிடையாது. மலை இருக்கு, ஆறுகள் இருக்கு, கோதுமை இருக்கிறது, திராட்சை ரசம் இருக்கிறது, தேன் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, உண்மைதான். ஆனாலும் அந்த தேவனை நீ உண்மையாக நேசிக்கிறாயா என்றுதான் தேவன் பார்க்கிறார். அப்படி நேசிக்காமல் போனதுனாலே தேவன் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார், அல்லது அந்த ஜனங்களுடைய தவறுகளை மீண்டுமாக அவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும். நாம் யாருக்காவது உதவி செய்கிற போது அந்த உதவியை அவர்கள் மறந்து போனால் சில வேளை நாம சுட்டி காட்டலாம், சுட்டி காட்டுவோம், நான் இந்த உதவி செஞ்சேன், அவங்க கஷ்டப்படும் போது நான் அந்த உதவி செஞ்சேன், ஆனால் என்னை மறந்துட்டாங்க என்று சொல்லும் போது உதவி செய்தவருடைய இருதயம் ரொம்ப வருத்தப்படும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நான் அந்த உதவி செஞ்சிருந்தேன், ஆனால் இப்போது என்னை மறந்து போனார்களே என்று சொல்லி அவர் வருத்தப்படுவார். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரும் அப்படித்தான் வருத்தப்படுறார். நான் எல்லாம் செஞ்சேன், இந்த ஜனங்கள் எனக்கு உண்மையாக இல்லாமல் போனதுனாலே நான் அவர்களை வெறுத்து விட்டேன், அதனாலே மீண்டுமாக நான் செய்த உதவிகளை, நான் செய்த நன்மைகளை அந்த ஜனங்களுக்கு நினைவூட்டுகிறார், நினைவுபடுத்துகிறார். அதுதான் இந்த எசேக்கியேல் 16 அதிகாரம் வேதம் சொல்லுது. 2 வசனம், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவறுப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், 3 வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. அப்படின்னா கானா தேசம் என்று சொந்த தேசம் என்று அவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப தேவன் சொல்றாரு, இது உன் தேசம் கிடையாது, இது எமோரியர்களுடைய தேசம். ஏன்னா வேதத்தில் பார்க்கும் போது உபாகம் 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பல வகையான ஜாதிகள் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அவர்களை துரத்தி விட்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்போ இது உண்மையான, உனக்கு சொந்தமான, உன் பூர்வீகமான இடம் கிடையாது. இதற்கு முன்பாக எமோரியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அநேக ஜாதிகள் வாழ்ந்திருக்கிறது, அதனாலே உனக்கு சொந்தம் என்று சொல்லி நீ பெருமையாக பேசிக் கொண்டிருக்காதே என்று அந்த ஜனங்களை அவர் நினைவுபடுத்துகிறார். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய பழைய நிலைமை என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். நான் எங்கிருந்தேன், நாம் எங்கு இருந்தோம்? வேதத்தில் பார்க்கும் போது நம்மளே எங்கிருந்தோம்? ஒன்று, ஒரு தவறான தெய்வத்தை நான் வணங்கியிருக்கலாம், அல்லது ஒரு இந்த உலகத்தில் பார்க்கும் போது ஒரு ஒரு மரத்தை நான் வணங்கியிருக்கலாம், அல்லது ஒரு கல்லை நான் வணங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதுவல்ல. வேதம் சொல்லுது, அதையெல்லாம் விட்டு விட்டு உண்மையான தேவனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால என் தேவன் உண்மையான தேவன் என்பது உண்மை. ஆனால் நாம் உண்மையாக இருக்கிறோமா? அப்போ இன்றைக்கு சிந்தித்து பார்க்கணும். நான் பெருமையாக பேசுவதனாலே எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ முதலாவது உன் பிறப்பை நீ நினைத்து பாரு. ஆதியிலே நீ எங்கு இருக்கிறாய், உன் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது என்பதை நினைத்து பாரு. ஆனாலும் அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து, தவறான தெய்வத்திலிருந்து, தவறான சத்தியத்திலிருந்து, பாவம் என்கிற இந்த உலகத்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்து உன்னை அரைவணைத்து தேவனாகி கர்த்தர் தன் உயிரை கொடுத்து உன்னை மீட்டிருக்கிறார். இதை நீ நினைத்து பாரு. அப்போ நினைத்து பார்க்கும் போது நமக்கு தெரியும் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எப்படியெல்லாம் நமக்கு பரிதபித்திருக்கிறாரு, அவர் எப்படியெல்லாம் இரக்கமாக இருந்திருக்கிறார் என்று நமக்கு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், அப்படிப்பட்ட தவறான தெய்வத்தை தேடி போகாமல் இந்த உலகத்தை பாருங்கள். அநேக ஜனங்கள் தவறான தெய்வத்தை தேடி நிறைய நேரம், நிறைய பணம், நிறைய உழைப்பு இதெல்லாம் வீணாக இந்த ஜனங்கள் செலவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? வேதம் சொல்லுது, அவைகளுக்கு கண்கள் இருக்கும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருக்கும் கேளாது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை நேசித்திருக்கிறார், உன் உணர்வு அவருக்கு தெரியும். ஏன் சொன்னா அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீ முதலாவது உன் பழைய வாழ்க்கையை நினைத்து பாரு. தவறான பாதையிலே சென்று கொண்டிருந்த உன் வாழ்க்கையை பரிசுத்தமான ஒரு பாதைக்கு உன்னை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எந்த சத்தியமாவது, எந்த தேவனாவது நீ மரித்தாலும் பிழைப்பா என்ற ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு வாக்குறுதியை இந்த உலகத்துல யார் கொடுத்திருக்கிறது? உன் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி எல்லா உலகமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே நீ மரித்தாலும் பிழைப்பா என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம முதலாவது என் பெருமையை நான் பேசுவதை விட்டு விட்டு எனக்காக பரிதவிக்கிற ஒரு தேவனை நீ நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக எசேக்கியேல் 16 அதிகாரம் சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்க்கும் போது 4 வசனம், உன் பிறப்பின் வர்த்தமனம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமான தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பினால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணியினால் சுற்றப்படவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது ஒரு ஒரு குழந்தையைப் போல அவர் ஓமையாக இந்த வசனத்தை அவர் பேசுறார். நான் சிந்தித்து பார்க்கும் போது ஒரு குழந்தை பறக்கிற போது என்னென்ன செய்யணும் என்று தேவன் சொல்றாரு. ஒரு ஒரு குழந்தை இன்றைக்கு எல்லாரும் நம்ம சொல்றோம், நான் அழகாக இருக்கிறேன், நாம் அழகாக இருக்கிறோம் என்று நம்ம பேசலாம். என்னுடைய அழகை குறித்து நாம் பேசிட்டே இருக்கலாம். மற்றவர்களை ஒப்பிட்டு அவர்களை விட நான் அழகாக இருக்கிறேன், மற்றவர்களை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். ஆனால் வேதத்திலே நான் பார்க்கும் போது ஒரு குழந்தை என்று சொன்னாலே, குழந்தை பிறக்கிற போது அது அருவறுப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஏன் சொன்னா இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் பாவத்தினுடைய கரை ரத்தம் அதன் மீது படிந்திருக்கிறது. பாவத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது. தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 51:5 வசனம், என் தாய் என்னை துர்க்குணத்திலே கர்ப்பம் தரித்தாள், அதாவது பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் பாவத்திலே இருக்கிறேன், பாவத்திலே பிறந்திருக்கிறேன், என் மீது பாவம் என்கிற அந்த இரத்தக்கரை படிந்திருக்கிறது. இது உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகள் மீதும் அந்த பாவம் என்கிற இரத்தக்கரை படிந்திருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, முதலாவது அதை சுத்தப்படுத்த வேண்டும். யார் சுத்தப்படுத்துவது? அப்ப தேவ சொல்றாரு, உனக்கு வேதத்திலே பார்க்கும் போது நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் முதலாவது தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். ஏன்? மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கிற போது ஒரு 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 குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் உள்ள உறவு அந்த தொப்புள் கொடி உறவு. ஏன் சொன்னா ஒரு குழந்தைக்கு வயிற்றில் இருக்கிற போது அந்த குழந்தைக்கு உணவு அந்த தொப்புள் கொடி வழியாக தான் செல்லுது, வாழ்வையா சாப்பிடல. ஏன்னா குழந்தை பிறந்த பிறகுதான் அது வாய் மூலியமாக உணவு கொடுக்கப்படுகிறது. அது பாலாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் வயிற்றில் இருக்கிற போது அது கர்ப்பத்தினிலே அதோட தாயுடைய தொப்புள் கொடி வழியாகவே அந்த குழந்தைக்கு உணவு போகிறது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள அந்த உறவை கட்பட வேண்டும், அதாவது துண்டிக்கப்பட வேண்டும். அது தொப்புள் கொடியை நீ துண்டிக்கப்பட வேண்டும். வேறு சொல்லுது, தொப்புள் கொடியை துண்டித்த பிறகுதான் குழந்தையானது ஆரோக்கியமாக அது வளர்ந்துட்டே இருக்கு. அதனாலே இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தொப்புள் கொடியை யாரும் அறுக்கப்படவில்லை என்று தேவன் சொல்றாரு. இப்ப மருத்துவ ரீதியாக ஒரு குழந்தை பிறந்த பிறகு குழந்தையும் அந்த தாயும் பிறந்த பிறகு தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? நாம் பார்க்கிற போது கண்டிப்பாக ஒன்று இருவருக்குமே அது பாதிப்பை உண்டாக்கும். ஏன் சொன்னா இரண்டு பேரும் மரிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை அதுக்கு இருக்கு. ஏன் சொன்னா அநேக கிருமிகள் அந்த குழந்தையும் அந்த தாயும் பாதிக்கப்படுவார்கள். ஏன் சொன்னா பிறந்த உடனேயே தொப்புள் கொடியை அறுக்கப்பட வேண்டும், ஆனால் அதை செய்யவில்லை என்று தேவன் சொல்றார். அப்படின்னா இது வந்து ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் கிடையாது, ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு குழந்தையை பிறந்த குழந்தையை போல இருக்கிறார்கள், அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி யாரும் அறுக்கப்படலை என்று தேவன் சொல்றார். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஒரு முகவரியை அவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு 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 அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அந்த வாய்ப்பு அவங்க பெறல. ஏன்னா வேதம் சொல்லுது, அந்த கானான் தேசத்தை சுற்றி அநேக எதிரிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அநேக எதிரிகள் அந்த யூதர்களை கொலை செய்ய வேண்டும், யூதர்களுக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டும் என்றே திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அதான் வேதம் சொல்லுது, தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் குழந்தையும் தாயும் பரிதாபமான நிலைமையிலே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அடுத்ததாக குழந்தை பிறந்தவுடன் அதன் மீது படிந்திருக்கிற அந்த ரத்தத்தை, அதாவது பாவத்தை கழுவப்பட வேண்டும். வேதம் சொல்லுது அந்த சுத்தமான தண்ணீரினாலே அந்த குழந்தை கழுவப்படவில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னார், சுத்தமான தண்ணீர் தேவை. அப்ப இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், இன்றைக்கு நாமும் ஒரு பாவம் படிந்த ஒரு குழந்தையாக நான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு அந்த பாவத்தை கழுவுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ரத்தம் என் மீது கழுவப்பட்டிருக்கிறது, நான் சுத்தமாயிருக்கிறேன். நான் அந்த ரத்தம் என் மீது கழுவப்படவில்லை என்று சொன்னால் நான் பரிதபமான நிலைமையிலே பாவம் படிந்த இரத்தத்தோடு நான் இருந்திருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்றார். அப்போ சிந்தித்து பார்க்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குழந்தையாக அவர் இருக்கிறார்கள். அந்த குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, சுத்தமான தண்ணீரினாலே அந்த குழந்தை கழுவப்படவில்லை. இப்போது அந்த குழந்தையுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது என்று தேவன் சொல்றார். அது மட்டுமல்ல, சுத்தமான தண்ணீரினாலே அதை சுத்தப்படுத்தவில்லை, சுத்தமான துணியினாலே அதை துடைக்கவில்லை. இதெல்லாம் ஒரு குழந்தையினுடைய பிறந்த போது நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ஒரு சம்பவங்கள். இதை கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யல அப்படின்னு தேவன் சொல்றார். அப்போ இதெல்லாம் செய்யாமல் போன போது என்ன நடக்கும், கண்டிப்பாக தாயும் குழந்தையும் மரித்து போவார்கள். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் இவர்களுக்காக பரிதபித்திருக்கிறேன். ஐந்தாம் வசனம் சொல்லுது, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் அருவறுக்கப்பட்டதினால் வெளியிலே தூக்கி எறியப்பட்டார். இப்ப தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அருவறுக்கப்பட்டதினாலே தூக்கி எறியப்பட்டார். ஏன் சொன்னா, ரத்தம் படிந்த அதாவது பாவம் படிந்த அந்த பிள்ளைகளை இந்த உலகம் கண்டுக்கவில்லை, சுற்றி இருக்கிற நாடுகள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கவில்லை, தூக்கி எறியப்பட்டார் என்று வேதம் சொல்லு. ஏன் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யூதர்கள் பல நாடுகளுக்கு அலைந்து திரிந்தார்கள். இன்று வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு தேசமாக அந்த தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, அந்த தேசத்தை சுற்றி அநேக எதிரிகள் அதை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், இந்த தேசத்திற்கு, இந்த யூத ஜனத்திற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு முகவரியை கொடுக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, நான் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். அவர்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை, அவர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஒன்று செய்ய வேண்டும், அது கர்த்தராகிய தேவனை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும், ஓய்வினாலே அனுசரிக்க வேண்டும், பரிசுத்தமாக என்னை பின்பற்ற வேண்டும். இதான் அவர் விரும்பினார். அப்போ இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையிலே அவர்கள் இருந்ததுனாலே தேவன் சொல்றாரு, வேதம் சொல்லுது. வேதத்திலே நான் பார்க்க போது ஆறாம் வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 16:6, நான் உன் அருகே கடந்து போகும் போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். நான் சிந்தித்து பார்ப்பேன், நான் உன் அருகே கடந்து போனேன். நாம் சிந்தித்து பார்ப்பேன், உன் அருகே நான் கடந்து போனேன் என்று தேவன் சொல்றார். அது தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் இருக்கிறது, ரத்தம் படிந்த குழந்தையாக இருக்கிறது, சுத்தமான தண்ணீரினாலே கழுவப்படாமல் குழந்தையாக இருக்கிறது, சுத்தமான துணியினாலே கழுவப்படாமல் இருக்கிறது, சுத்தமான உப்பினாலே சுத்திகரிக்கப்படாத குழந்தையாக இருக்கிறது. ஆனால் எல்லோரும் பார்த்தார்கள், நானும் பார்த்திருக்கிறேன். வேதம் தான் சொல்லுது, நான் உன் அருகே கடந்து போனேன். எல்லோரும் கடந்து போகிற மாதிரி நானும் போயிருக்கிறேன், நானும் கடந்து போனேன். ஆனால் வேதம் சொல்லுது, உனக்காக பரிதபிப்பவர்கள் யாரு, நான் மட்டுமே என்று தேவன் சொல்றார். எல்லோரும் பார்த்துத்தான் போனாங்க, ஆனாலும் வேதம் சொல்லுது பிழைத்திரு என்று நான் சொன்னேன். பிழைத்திரு அப்படின்னு சொன்னா குழந்தை பிழைத்துடுமா, சந்தோஷமா வாழ்ந்துடுமா, கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு நான் சிந்தித்து பார்க்கேன், ஒரு ஒரு உணவுக்கு இல்லாத ஒரு மனிதர்கள், பணம் இல்லாத ஒரு மனிதர்கள் கஷ்டப்படும் போது நீ சந்தோஷமா இரு அப்படி சொன்னா அவங்க சந்தோஷமா ஆயிடுவாங்களா? ஆயிட மாட்டாங்க. நல்லா இரு அப்படின்னு சொன்னா நல்லா ஆயிடுவாங்களா? ஒன்று நாம் சிந்தித்து பார்க்கணும். அதற்கான வழிகளை நான் காட்ட வேண்டும், அதற்கான வழிகளை அவர்களுக்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ இன்றைக்கு நான் சிந்தித்து பார்க்கணும், ஒரு மனிதன் பசியாக சாப்பாடு இல்லாமல் அவன் கஷ்டப்படும் போது நீ பிழைத்திரி என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வரும். ஏன் சொன்னா, ஒன்று எனக்கு உதவி செய், அல்லது சாப்பாடு கொடுக்கும், நீ ரொம்ப வாயினால எதுவும் பேசாத, நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னா நல்லா இருந்துட்டோம்னா எப்படி எனக்கு சாப்பாடு கிடைக்கும்? அந்த உணவு கிடைப்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஒரு வழியை நான் காண்பிக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும் போது எல்லோரும் சந்தோஷமா சொன்னாங்க, நீ நல்லா இரு, நீ பிழைத்திரு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டே போயிருக்காங்க. எல்லோரும் பார்த்தாங்க, எல்லோரும் கடந்து போனாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நீ உண்மையில் ரத்தத்தில் கடிந்திருக்கிற உன்னை உன்னருகே நான் கடந்து போனேன். இன்றைக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேதனைப்படுறேன், தேவன் என்ன பார்க்கல, என்னை கண்டுக்கல, நான் நிறைய முறை ஜெபித்திருக்கிறேன், நிறைய முறை ஆலயத்துக்கு நான் சென்று கொண்டே இருக்கிறேன், என் வேதனை, என் கண்ணீர் அவர் பார்க்கல அப்படின்னு நம்ம நிறைய முறை நம்ம சொல்றோம். ஏன்னா வேதம் சொல்லுது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுது. ஒன்று முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது தேவன் மீது அதிகமாக முறுமுறுத்திருக்கிறார்கள். சாப்பாடு கிடைக்கலையா முறுமுறுத்தாங்க, உணவு கிடைக்கலையா முறுமுறுத்தாங்க. முறுமுறுப்பு என்பது வேதம் சொல்லப்பட்டிருக்கு. முறுமுறுப்பு என்பது உனக்குள்ளாக தேவனை திட்டுவது. அது யாருக்கும் தெரியாது, நான் எப்படி திட்டுறேன்னா மற்றவங்களுக்கு தெரியாது. என் வாயினாலே நான் திட்டுன்னு வச்சுங்களேன், சத்தம் வெளியே கேட்கும். யாராவது கேட்பாங்க, ஏன் பாதி தேவனை திட்டுறேன் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு அது தெரியும். எனக்குள்ளே நான் திட்டும் போது யாருக்கும் தெரியாது, ஆனால் வேதம் சொல்லுது தேவனுக்கு தெரியும். அதான் முறுமுறுப்பது. யாருக்கும் தெரியாம நான் தேவனை திட்டுவது, சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை, இந்த செங்கடல் எனக்கு எதிராக இருக்கிறது, நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, எனக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, எனக்கு வெயிலாக இருக்கிறது, எனக்கு அனலாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாமே முறுமுறுத்தார்கள். வேதம் சொல்லுது முறுமுறுப்பு தேவனுக்கு எதிராக மிகப்பெரிய பாவம் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் சில வேளைகளே நம்ம அறியாமலே முறுமுறுத்திருப்போம். சபைக்கு எதிராக, ஊழியர்களுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துக்கு எதிராக நான் முறுமுறுத்திருப்போம். ஏன் என்னை கண்டுக்கல, என் பிரச்சனை தெரியல, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ வேதனைப்படுறேன், என்னை பார்க்கல அப்படின்னு கூட நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது நான் உன் அருகே கடந்து போனேன். இடத்துல பார்க்கும்போது நம் அருகே கடந்து போகக்கூடிய ஒரு தேவன், அதாவது நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். ஆகாரே உன் கண்ணீரை நான் கண்டேன். நான் சிந்தித்து பார்ப்பேன், எல்லாரையும் பார்க்கறாரு. எசேக்கியா அழுகிற போது அவனை பார்க்கறாரு, பார்க்காம இல்லை. ஏன்னா நம்மையும் அவர் பார்க்கறாரு. ஏன்னா அவர் கண் இருக்கிற தேவன், காது உள்ள தேவன். அப்போ இன்றைக்கு நான் சிந்தித்து பார்ப்பேன், அதாவது உணர்வு உள்ள தேவன். உணர்வு இல்லாத ஒரு தேவன் கிடையாது. ஒரு ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு கல்லாக இருக்கட்டும், அதுக்கு உணர்வு கிடையாது. நீ அடித்தா அது அசையாது, அது திருப்பி அடிக்காது, ஒண்ணுமே செய்யாது, அப்படியே இருக்கும். நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் உணர்வு இருக்கு. நமக்கு என்னென்ன செயல்பாடு இருக்கிறதோ, நம் சரீரம் எப்படிலாம் செயல்படுதோ, எப்படிலாம் நம்ம நடந்து கொள்றோமோ, அதே உணர்வு தேவனுக்கு இருக்கு. அதான் வேதம் சொல்லுது. அப்போ நம்ம இருக்கையும் அவர் கடந்து போயிருக்கிறார். அவர் கடந்து போகவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த சபையில நாம் இருக்க மாட்டோம், இயேசுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இயேசு சொன்னா நம்மை ஒரு குழந்தையாக அவர் பார்த்திருக்கிறார். ரத்தத்திலே பாவத்திலே நான் கிடந்தேன், அவர் என்னை பார்த்திருக்கிறார், என்னை தூக்கி எடுத்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார். அதுதான் ஞானசாமி. அப்போ இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் துடைத்து, அவர் அவருடைய கண்ணீரை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய பாவத்தை துடைத்து ஒரு முகவரியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இன்றைக்கு புறஜாதி தேசத்தினுடைய ஒரு தேசத்திலே எதிரிகளை துரத்தி விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்திலே அவர் அமர்த்துகிறார். எல்லா ஜனங்களும் கானானுக்குள்ளாக பிரவேசித்து சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுது. இப்போ உன் அருகே நான் கடந்து போனேன். நீ கடந்து போகிற போது வேதம் சொல்லுது, நான் உன் 8 சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். வேதம் அதான் சொல்லுது, நான் உன் அருகே. எசேக்கியேல் 16:8, நான் உன் அருகே கடந்து போன போது நான் உன்னை பார்த்தேன். கடந்து போறாரு, உன்னை பார்க்கிறார். அதனால நம்மளை பார்க்கிறாரு. ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய ஒரு தேவன், அவர் பார்க்காத தேவன் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்திலே அவருக்கு தெரியாம எதுவும் கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா நான் உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறேன், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், என் கண்கள் உன்னை நோக்கி கொண்டே இருக்கிறது, என் பார்வையில் இருந்து நீ தப்ப முடியாது. நம்ம நினைக்கலாம், என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் கண்டுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இயேசுவை பாருங்க, யாரும் பார்க்கல என்பதற்காக அவன் தவறு செய்யல, என் தேவன் பார்க்கிறாரு, ஆனால் நான் ஓடுகிறேன், பாவத்தை விட்டு ஓடுகிறேன். நான் சிந்தித்து பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும், தேவனாகிய கர்த்தர் நம் மீது இறக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது, அப்போது என் வஸ்திரத்தை உன் மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணை கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவனாய் ஆனாய். நாம் சிந்தித்து பார்க்கும், கடந்து போனது மட்டுமல்ல, உன்னை பார்த்திருக்கிறார், உன்னை பார்த்து என் வஸ்திரத்தை உன் மீது விரித்தேன். சிந்தித்து பார்க்கணும், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சிந்தித்து பார்க்கணும். நீ ரத்தத்திலே கிடக்கிறாய், துப்புல் கொடி அறுக்கப்படாமல் இருக்கிறாய், சுத்தமான தண்ணீரினாலே கழுவப்படாமல் இருக்கிறாய், இதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். செய்த பிறகு நீ நிர்வாணமாக இருக்கிறாய். நிர்வாணம் என்பது பாவம், விக்கிரகாரம் செய்து கொண்டிருக்கிறாய், தேவனை மறந்து மற்ற எல்லா செயல்களும் தேவனுடைய பார்வையிலே நிர்வாணம் என்று வேத சொல்லுது. அப்படின்னா தேவனை மறந்து அவரை விசுவாசிக்காமல் எதையெல்லாம் நாம் தேடுகிறோமோ, எதையெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அது எல்லாமே தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பு என்று வேத சொல்லுது, அது எல்லாமே பாவம் என்று வேத சொல்லுது. அதெல்லாம் தேவன் சொல்றாரு, என் வஸ்திரத்தை உன் மீது விரித்தேன். அப்போ சிந்தித்து பார்க்க, என் வஸ்திரத்தை உன் மீது நான் விரித்தேன். அப்போ தேவனுடைய வேதனை சொல்லுது, வேதத்தை பார்க்கும் போது ரூத்து புத்தகம், ரூத்து புத்தகம் மூன்றாம் அதிகாரம் 9வது வசனம், ரூத்து புத்தகம் 3:9, நீ யார் என்று கேட்டேன். அவள், நான் உம்முடைய அடியானாகிய ரூத். நீர் உம்முடைய அடியான் மேல் உம்முடைய போர்வையை எரியும், நீர் சுதந்திரவாளி என்றான். நாம் சிந்தித்து பார்க்கிறோம், ரூத்தினுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு பரிதாபமான நிலைமை, கணவன் இழந்து, மாமனாரை இழந்து, உறவுகளை இழந்து, சொந்தங்களை இழந்து அவள் மீண்டுமாக வந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஒரு அநாதையை போல, ஒரு பரதேசியை போல ரூத்துடைய வாழ்க்கை இருக்கிறது. எதிர்காலம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, கணவன் கிடையாது, உறவுகள் கிடையாது, ஒரே ஒரு நம்பிக்கை, அவளுடைய மாமி, மற்ற எது யாரும் கிடையாது. அதுதான் அவள் சொல்லுகிறாள். ஆனால் அவள் சொல்ற ஒரு வார்த்தை, உன் தேவன் என் தேவன், நீ யாரை விசுவாசிக்கிறாயோ, நீ யாரை தேடுகிறாயோ, அவர்தான் என் தேவன், மரணமே அல்லாமல் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. இது ரூத்தினுடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கை. நான் சிந்தித்து பார்க்கிறேன், ஒரு புறஜாதி தேசத்தினுடைய ஒரு பெண்ணானவன், மோவாப் தேசத்தினுடைய ஒரு பெண்ணானவன், தேவனை அறியாத ஒரு சந்ததி, இன்றைக்கு ரூத்தினுடைய மகனை, நகோமியுடைய மகனை திருமணம் செய்த பிறகு அவருடைய வார்த்தை மாறுகிறது. அதான் விசுவாசத்தினுடைய வார்த்தை, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த நம்பிக்கை ரூத்துக்கு இருப்பதனாலே தேவனாகிய கர்த்தர் சொல்றார், மீண்டுமாக போவாஸ் என்கிற ஒரு கணவன் மூலியமாக அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது, என் போர்வையை உன் மீது நான் விரிக்கிறேன். இது போவாசுடைய வார்த்தை. வேத சொல்லுது, போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு, ரூத்து சபைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. முகவரி இல்லாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற போது அவரை தேடி, அவரை விசுவாசித்து பெத்லேமுக்கு வரும்போது, போவாசுடைய களத்துக்கு செல்லும் போது போர்வை என்கிற அந்த பாதுகாப்பு கிடைக்கிறது. களம் என்பது சபை, போர்வை என்பது தேவனுடைய பாதுகாப்பு. நீ கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ளாக இருந்தால் களத்துக்கு போ, களம் என்பது சபை, நீ சபைக்கு போ, உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், உன் பாதுகாப்பு கிடைக்கும், உனக்கு ஆறுதல் கிடைக்கும், உனக்கு எதிர்காலம் கிடைக்கும். அப்போ ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு எதிர்காலம் கிடைக்கிறது. அதன் மூலியமாக மீண்டுமாக ரூத்துக்கும் போவாசுக்கும் திருமணம் நடந்து அவள் மூலியமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே பார்க்கும்போது ரூத்தின் மூலியமாக இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. ரூத்தினுடைய வம்ச வழியாக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு பிறந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கணும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு முகவரியை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த முகவரியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாமே அதை எழுந்து போகக்கூடாது. ஏசுனா உன்னை அவர் பார்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 16 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் செய்கிறேன். நாம் சிந்தித்து பார்க்கிறோம், உன்னை காப்பாற்றி உனக்கு முகவரியை கொடுத்து உன் பாவத்தை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு ஒரு முகவரியை அவர் கொடுத்திருக்கிறார். என்ன முகவரி? வேத சொல்லுது. வேதத்திலே பார்க்கும்போது அவர் நம்மை திருமணம் செய்கிறார் என்று வேத சொல்லுது. அப்படின்னா அவர் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள உறவு என்று வேத சொல்லுது. கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையாக இருந்தால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்ப வேத சொல்லுது, நான் சபையும் இயேசு கிறிஸ்தும் உள்ள உறவு ஒற்றுமையாக விசுவாசத்தோடு இருந்தால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீ ஆஸ்வதிக்கப்படுவாய், தேவன் உனக்கு உண்மையாக இருப்பார். நீ அவருக்கு உண்மையாக இருந்தால் அவர் உன்னை நேசிப்பார், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். அப்போ இன்றைக்கு உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்த பிறகு நீ என்னுடையவனாய் மாறி போகிறாய் என்று தேவன் சொல்றாரு. அப்படின்னா வேதத்தில் பார்க்கும் போது நீ என்னுடையவனாய் மாறி போகிறாய். அதாவது வேதத்தில் பார்க்கும் போது கணவன் மனைவி என்கிற அந்த உறவு வேதத்தில் ஒரு சரீரம் என்று வேதம் சொல்லுது. பெற்றோர்கள் பிள்ளைகள் இரண்டு சரீரம், மற்ற உறவுகள் நண்பர்களாக இருக்கலாம், அது எல்லாமே இரண்டு விதமான சரீரம், வேறு வேறு சரீரம். ஆனால் வேதத்திலே சொல்லப்படாத ஒரு ரகசியம், அப்போ பவுல் அதான் சொல்றான், இது ஒரு ரகசியம். கணவன் மனைவியுடைய உறவு புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரகசிய உறவு இயேசு கிறிஸ்துக்கு நமக்கும் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏசுனா இன்றைக்கு நம்ம கணவன் மனைவி சண்டை போடுவாங்க, மறுநாள் பார்த்தா பேசுவாங்க, மற்றவர்களோட சண்டை போடும்போது பேச முடியாது. ஆனா கணவன் மனைவி அப்படி அல்ல, நீங்க இப்ப சண்டை போடுவோம் நாளைக்கு பேசுவாங்க. ஏன்னா அந்த உறவு வித்தியாசமானது, புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ தேவனும் அப்படித்தான், தேவனுக்கும் நமக்கும் சில வேளை நம்ம முறுமுறுத்து இருக்கலாம், தேவனை நம்ம விசுவாசிக்காமல் போயிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது அவர் நம்மை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம கிருபை காலத்தில் இருக்கிறோம், நம்மை அவர் அரவணைத்து செல்லக்கூடிய தேவன். நீ விலகி சென்றாலும் அவர் போர்வை நம் மீது படுகிறது, நம்மை போர்வினாலே மூடி உன்னை அரவணைத்து அவர் செல்லுகிறார். அப்போ இன்றைக்கு அவர் உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? வேத சொல்லது. ஓசியா புத்தகம் 2 ஓசியா புத்தகம் 2 19:20 ஓசியா புத்தகம் 2:19-20 நித்திய விவாதத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை, அதாவது ஓசியாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் இருந்த அந்த உடன்படிக்கையை வேதம் சொல்லுது. அப்போ இங்க வேதத்தில் பார்க்கும்போது உண்மையாய் என்னை உனக்கு நியமித்துக் கொள்வேன், அதாவது நிச்சய உடன்படிக்கை, கணவன் மனைவிக்கான உறவுக்கான அடையாளம் வேதம் சொல்லுது. நான் எப்படி உன்னை நியமித்திருக்கிறேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்திருக்கிறேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அதாவது நான் தவறான வழியிலே உன்னை நான் தேடவில்லை, உன்னை உண்மையாக நான் நேசித்திருக்கிறேன், உன்னை உண்மையாக நான் தேடி இருக்கிறேன், உண்மையாக என் போர்வை உன் மீது படிந்திருக்கிறது, உண்மையாக உன் ரத்தத்தை நான் கழுவியிருக்கிறேன். என்னிடத்திலே போலியான அன்பு கிடையாது, தவறான உறவு எனக்கு கிடையாது. தேவன் அன்பு அளவிட முடியாதது, அதுல போலித்தனம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது. இதை செய்தால் நான் செய்வேன் என்ற எதிர்பார்ப்பு இயேசுவுடைய அன்பில கிடையாது, மனிதனுடைய அன்பில் இருக்கிறது. இதை செய்தால் நான் திருப்பி செய்வேன். ஆனா தேவனுடைய அன்பு அப்படி அல்ல, போலியானது கிடையாது, உண்மையானது, அது நிஜமானது. அப்படிப்பட்ட அன்பை கொடுத்து நம்மை அவர் நியமித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு அவர் நம்மை நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? உண்மை உள்ள மனைவியாக நான் இருக்கிறேனா? அப்படி உண்மை உள்ள மனைவியாக இருந்தால் நீ கஷ்டப்படும் போது உனக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஒருவேளை வேதம் சொல்லுது தாயும் தகப்பனும் உன்னை கைவிடலாம், நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை கைவிடக்கூடிய நிலைமை இந்த உலகத்தில் இருக்கு. இது கடைசி காலம். கடைசி காலத்தில் உறவுகளுக்குள்ளாக பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனை, நாட்டுக்கு நாட்டு பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் கைவிடக்கூடிய நிலைமையில இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார். அதான் சொல்லுது, பெற்றோர்கள் கூட ஒருவேளை பிள்ளைகளை கைவிடுவார்கள், ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்ம சொல்லலாம், எப்படி பெற்றோர்கள் கைவிடுவாங்க? பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்து எடுக்கிறாங்க, அவங்க வளர்க்குறாங்க, அவங்க எப்படி கைவிடுவாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அழகான வேதம் சொல்லுது, தாயும் தகப்பனும் கூட உன்னை கைவிடலாம். இந்த வார்த்தை இன்றைக்கு உலகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடுகிறார்கள், அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால், நீ தேவனை உண்மையாக நேசித்துக் கொள், உண்மையாக நியமித்துக் கொள், அவரே நமக்கு மனவாட்டி என்று வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு இந்த உறவுகள் நம்மை வெறுத்து போகலாம், உலகம் நம்மை கைவிடலாம். இயேசு கிறிஸ்து என்றைக்கும் மாறாதவர், அவருடைய அன்பு உண்மை உள்ளது. அந்த தேவன் நம்மை உண்மையாக நியமித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்மையாக நேசித்ததனாலே அவர் சொல்லுகிறார், நான் உண்மையாக உன்னை நியமித்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றார், இந்த 16 எசேக்கியேல் புத்தகம் 16 வசனம் சொல்லுகிறது, இதையெல்லாம் அவர் செய்த பிறகு வேதத்திலே பார்க்க போது, எசேக்கியேல் புத்தகம் 16 அதிகாரம் 14 வசனம், உன் அழகினாலே உன் கீர்த்தி புரஜாதிக்குள்ளே பிரசித்தமாயிற்று, நான் உன் மேல் வைத்த உன் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும், எங்கள் வேதத்தில் எசேக்கியேல் புத்தகம் 9-13 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு தேவையானதை வேதம் சொல்லுது. விலைவிருந்த ஆபரணங்கள், விலைவிருந்த ஆடைகளை கொடுத்து அந்த குழந்தை அழகாக மாறிட்டு இருக்கு. ஒரு ரத்தத்தில் கடந்த தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் ஒரு குழந்தை கடந்தது, இப்போது அந்த குழந்தை அழகாக மாறுகிறது. அந்த குழந்தை அழகாக மாறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் இந்த 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தேவையானதை நான் கொடுத்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நாம் குழந்தையாக இருந்திருக்கிறோம். நாம் அழகாக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார், உண்மையான சபையை கொடுத்திருக்கிறார், உண்மையான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கான தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நீ அழகாக மாறி இருக்கிறாய் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் பெறவில்லை என்று சொன்னால் நீ அசிங்கமாக இருந்திருக்கிறாய், உன் மீது ரத்தம் படிந்திருக்கிறது, உன் மீது பாவம் இருக்கிறது, உன்னை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. இதையெல்லாம் செய்ததினாலே இன்றைக்கு நீ அழகாக மாறுகிறாய். ஏன் சொன்னால், நீ தேவனுடைய பிள்ளை எனவே அதை சொல்லுது. தேவனுடைய சாயலாகவே நான் உன்னை படைத்திருக்கிறேன். அப்போ தேவன் அழகாக இருக்கிறார், அவருடைய சாயலாக இருக்கிற நாம கண்டிப்பாக அழகாக இருக்கிறோம். அப்போ என்னை அழகு படுத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி அழகாக மாறுகிறோம்? நம்முடைய உருவம் கிடையாது. நம்ம நினைக்கலாம், என் உருவம் அழகாக இருக்கிறது, மற்றவர்களோ ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் வேத சொல்லுது, பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும், நித்திய வீடாகிய பரலோக ராஜ்யத்தில் நமக்காக கைவேலையில் அந்த நித்திய வீடு நமக்காக பரலோக ராஜ்யத்திலே கட்டப்பட்டிருக்கு என்று வேத சொல்லுகிறது. 2 Corinthians 5:1 சொல்லப்பட்டிருக்கு, நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு. பூமிக்குரிய கூடாரம் என்பது உன்னுடைய சரீரம். நம் சரீரம் அழிந்து போகும், ஆனால் உன் ரட்சிப்பு, உன் சமாதானம், உன்னுடைய பாதுகாப்பு எல்லாம் தேவன் கையில் இருக்கு. அது அழியாது, அந்த ரட்சிப்பு அழியாது. அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம கண்டிப்பாக இன்றைக்கு அழகாக நான் மாறியிருக்கிறேன். தேவனுடைய பார்வையிலே நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய வார்த்தை கேட்டு அவரை விசுவாசித்து அதன்படி நீ நடந்தால் நீதான் தேவனுடைய பார்வையிலே அழகானவன். அவருடைய வார்த்தை கேளாமல் அவரை விட்டு விலகி செல்கிற போது நீ அசிங்கமாக இருக்கிறாய் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு யார் என்னை எது நினைத்தாலும் சரி, யார் என்னை கேவலமாக நினைத்தாலும் சரி, யார் என்னை அழகு இல்லை என்று சொன்னாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. இயேசுன்னா இயேசுடைய ரட்சிப்பு எனக்குள்ளே இருக்கிறது, அதை நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் அழகானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு நீ அழகாக மாறி இருக்கிறாய். எனவே இதை சொல்லுது, இவ்விதமாய் உன் அழகிலே கீர்த்தி புரஜாதிக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நீ அழகாக மாறின பிறகு உன்னை எல்லாம் பார்க்க வர்றாங்க. ஏன் நசித்து பார்க்கணும்? இஸ்ரேல் ஜனங்களை அன்னைக்கு யாரும் பார்க்கல, யூதர்களை யாரும் பார்க்கல. ஏன் பார்க்கல? எல்லோரும் வெறுத்தார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை புறம்பே தள்ள வேண்டும் என்றுதான் எல்லா ஜனங்களும் நினைச்சாங்க. ஆனால் புறஜாதிக்குள்ளே உன் கீர்த்தி பிரசித்தமாயிற்று என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலமோன் காலத்திலே வேதம் சொல்லுது, இஸ்ரேல் ஜனத்தை யாரும் பார்க்காத ஒரு தேசம், யாரும் கண்டுக்காத ஒரு தேசம். ஆனால் வேதம் சொல்லுது, சாலமோன் காலத்திலே சீபா என்கிற தென் தேசத்துடைய ராணி ஆகி சீபா என்கிற அந்த ராணி கூட சாலமனை பார்க்க வந்தான். ஏன்? அவனுடைய புகழை கண்டு. மிகப்பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறான், பொன்மயமான ஆலயத்தை கட்டியிருக்கிறான். அந்த ராஜா எப்படிப்பட்டவன் என வேத சொல்லுது. உபாம புத்தகம் 5:10 சொல்லுது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அழகான ஒரு ராஜா, அழகான ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய கிரியைகள், அவன் செய்த நன்மையான காரியங்கள். தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறான், அது பொன்மயமாக கட்டியிருக்கிறான். 40 ஆண்டுகள் சிறந்த ராஜாவாக இருக்கிறான். அந்த ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையை அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அவரை பார்க்க வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும், கர்த்தராகி தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் கண்மணியைப் போல பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் வேதம் சொல்லுது, இந்த அழகாக மாறின போது ஒரு ஆபத்தும் இருக்கு. ஏன்னா அழகு எங்க இருக்கிறதோ அங்க ஆபத்தும் இருக்கு. நாம் சிந்தித்து பார்க்கணும், உலகத்தில் இங்க பார்க்க போதும், உலகத்தில் அழகானவர்கள் எல்லாருமே அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்திருக்கிறது. வேதத்தில் உலக சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் போது யாரெல்லாம் அழகு என்று சொன்னமோ, யாரெல்லாம் அழகு என்று இந்த உலகம் சொல்லிக் கொண்டதோ, அவருடைய வாழ்க்கை எல்லாமே பரிதாபமாக முடிந்திருக்கிறது. எகிப்தினுடைய ராணியாக இருக்கிற கிளியப்பற்றோட வாழ்க்கையில் பார்க்கும் போது அவள் மர்மமான முறையிலே மரித்திருக்கிறாள். இன்றைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற டயானாவை நீங்கள் பாருங்கள், ஒரு விபத்திலே மரித்திருக்கிறாள். மைக்கேல் ஜாக்சனை பாருங்கள், ஒரு விபத்திலே மரித்திருக்கிறார். என்ன நடந்தது, அவங்க மரணம் எப்படிப்பட்டது தெரியல, ஆனால் உலகமே அவர்களை பார்த்தது, அவர்கள் அழகானவர் என்று சொன்னது. ஆனால் அழகு ஆபத்தாக மாறி போனது. அதே மாதிரி வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எல்லாத்தையும் கொடுத்து, உலகிருந்தா ரட்சிப்பை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து அவர்களை மீட்ட பிறகு அவர்கள் அழகாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் அழகாக மாறின பிறகு என்ன நடந்தது, வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் புத்தகம், நீதிமொழிகள் புத்தகம் 31 அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 31 அதிகாரம் 30 வசனம், நீதிமொழிகள் புத்தகம் 31 அதிகாரம் 30 வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அதாவது சௌந்தரியம் என்கிற அது அழகு வீண் என்று வேதம் சொல்லுது. உன்னை அழகு என்று சொல்லி நீ பெருமையாக பேசுவதனாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்குள்ளாக நீ அழகாக இருக்கிறாயா, அதான் தேவனை பார்க்கிறாரு. ஆனால் வீணாக நான் அழகானவன், நான் சிறந்தவன் என்று சொல்வதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது எல்லா நன்மைகளும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அழகாக மாறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் தேவன் செஞ்சாரு. அவங்க அழகாக மாறினாங்க, ஆனால் அந்த அழகு ஆபத்தாக மாறினது. வேதத்திலே பார்க்கும் போது பொன்மயமான ஆலயம் இருக்கு, அது பெருமையா பேசினாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆலயத்தை யாரும் கட்டல, எங்கள் சாலமோன் ராஜா எங்களுக்காக கட்டியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தேசம் கிடையாது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கு என்று பெருமையாக பேசிக் கொண்டார்கள். ஆனால் அந்த பெருமை அவர்கள் ஆபத்தாக மாறி போனது. வேதம் சொல்லுது, எசேக்கியேல் புத்தகம் 16:15, நீயோ என்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிபோக்கர்களின் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் பேசித்தனம் பண்ணினார். உன் அழகே உனக்கு ஆபத்தாக மாறினது. அதான் வேத சொல்லுது, சௌந்தரியம் வீண், அழகு வீண் என்று வேத சொல்லுது. அதனால இன்றைக்கு நாம் அழகாக இருக்கிறோம். உன் ரட்சிப்பு இருக்கு, சத்தியம் இருக்கு, உண்மையான சபை இருக்கு, நீ அழகாக இருக்கிறாய் என்பது உண்மை. ஆனால் அதை தக்க வைத்து கொண்டிருக்கிறாயா, அதாவது அதை உன்னை உனக்குள்ளாக இருக்கிறதா, அல்லது அதை புறம்பே தள்ளிவிட்டு வீணாக சபைக்கே வராம என் சபை சிறந்தது என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை. சத்தியத்தை கேட்காம எங்க சத்தியம் சிறந்தது என்று சொல்வதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. ஓவினாலே அனுசரிக்காமல் ஓவினால் சிறந்தது என்று சொல்வதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. என் தேவன் சிறந்தவர் என்று சொல்வதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. என்னை தேவனை விசுவாசிக்காமல் என் தேவன் பெரியவர், அவர் அற்புதமானவர் என்று சொல்வதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. உன் கிரியைகளை நடைமுறைப்படுத்து, உன் விசுவாச வாழ்க்கையை மாற்றி காட்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இங்கே நான் பார்க்கும்போது அழகாக மாறி இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, அந்த தேசம் இன்றைக்கு அழகாக மாறி இருக்கிறது. வேதத்தில் பார்க்கும்போது பரதேசியாக வாழ்ந்த அந்த ஜனங்கள், 2 சாமுவேல் புத்தகம் 5:6-10 பார்க்கும்போது முகவரி இல்லாமல், சொந்த இடம் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள் இன்றைக்கு தாவீதின் மூலமாக, தாவீது நகரமாக அந்த தேசம் மாறி இருக்கிறது. தாவீது அதை பிடித்தான், அது தாவீது கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கு, தாவீதுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு முகவரி கிடைத்திருக்கிறது, அழகாக தேசமாக, எருசலேமாக, இஸ்ரவேல் தேசமாக அது மாறி இருக்கிறது. இன்றைக்கு அழகாக இருக்கிறது, ஆனால் அந்த அழகை பெருமையாக பேசி ஒரு நாளை மறந்தார்கள், ஆலயத்தை மறந்தார்கள், தேவனை மறந்தார்கள். பெருமை இருக்கு, சிறந்த சபை, சிறந்த சத்தியம், என் தேவன் சிறந்தவர் என்று பெருமையாக பேசிக் கொண்டார்கள். நாங்கள் அழகானவர்கள், எங்களை மாதிரி அழகானவர்கள் யாரும் இல்லை, நாங்கள் சிறந்தவர் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் நீயோ என்று சொன்னால் உன் அழகை நம்பி மோசம் போயிருக்கிறார். நீ வேசித்தனம் பண்ணியிருக்கிறாய். வேசித்தனம் என்பது விக்கிரக ஆராதனை, ஓய்வு நாளை மறப்பது, தேவனை மறப்பது, ஆலயத்தை மறப்பது, இதெல்லாம் செஞ்சுட்டு நான் சிறந்தவன் என்று சொல்வதனாலே எந்த புரோஜனமும் இல்லை. அப்போ இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கைவிட்டேன். ஏன்? பாபிலோன் தேசத்திலே அடிமையாக 70 ஆண்டுகள் அவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். உனக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்திருக்கிறேன், தொப்புள் கொடி அறுத்து உன்னை சுத்தமான துணியினாலே கழுவி உன்னை சுத்தமான துணியினாலே உன்னை துடைத்திருக்கிறேன். நீ அழகாக மாறியிருக்கிறாய். உனக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் நான் கொடுத்தேன். இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நீ கடைசியில் என்ன நீ மறந்து போனாய் என வேதம் சொல்லுது. அவர்களோ எனக்கு முகத்தை அல்ல எனக்கு முதுகை காட்டினார்கள் என்று எருமையா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நான் முகத்தையா முதுகையே காட்டுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பேன். தேவன் நமக்கு முதுகை பார்க்க ஆசைப்படவில்லை, உன் இருதயத்தை, முகம் என்கிற அந்த இருதயத்தை பார்க்க ஆசைப்படுகிறார். உன் இருதயம் அழகாக இருக்கிறா என்று சொன்னால் நீ தேவனுடைய பார்வையிலே அழகானவன். பெருமை பேசுவதனாலே நீ வீணாக பாவத்திலே விழுவாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏசுனா பெருமை பேசின அநேக ஜனங்கள் பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் பாவத்திலே விழுந்து போனார்கள். நாமும் அந்த பெருமை பேசாதபடி தேவனை தொடர்ந்து நாம் தேடுவோம். தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆஸ்வதிப்பார். ஆனால் இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்குள்ளாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இன்று முதல் என் பெருமைகளை நான் எடுத்து போடுவோம், முறுமுறுப்புகளை எடுத்து போடுவோம். நான் அசிங்கமாக இருந்தேன், தேவனை அழகுபடுத்தியிருக்கிறார், என்னை இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக மாற்றியிருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே நான் அழகானவன், மனிதனுடைய பார்வையிலே அல்ல. மனிதன் என் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். மனிதன் முகத்தை பார்த்து உன்னை அழகானவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என் தேவனோ என் முகத்தை பார்த்து, என் விசுவாசத்தை பார்த்து என்னை அழகானவன் என்று தேவன் சொல்றார். அப்படிப்பட்ட அழகானவனாக மாறியிருக்கிற நீ உனக்குள்ளே பெருமை பேசாதபடி தொடர்ந்து தாழ்மையாக இருங்கள். கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த எசேக்கியேல் 16 அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட தியானிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் இந்த பரிசுத்தமான இந்த ஒழு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு உங்களை வழி நடத்துவராக. ஆமென். நாம் மீண்டுமாக நம்முடைய இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 118வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 118வது பாடலை நாம் பாடுவோம்.
ஏந்த ஆஸ்தி தேவரீர் சமர்ப்பண ஆ
தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்காக ஒரு முகவரியை அவர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பெருமை பேசி பாவத்தில் விழுந்து போகாதபடி தேவனோடு உறவாடுவோம். நமக்கான அழகான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. அநேக விதமான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறாரு. அது வேதாதான் சொல்லுது. தேவனுக்கென்று ஒரு ஒரு சித்தம் இருக்கு. அந்த சித்தத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றுடன் என்னை கண்டுக்கல, என்னை கைவிட்டார் என்று நினைக்காமல் தொடர்ந்து அவரை தேடுவோம். தேவனுடைய பார்வையிலே என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே அவர் கொண்டு போய் வைப்பாரு. நம் மீது அவருடைய போர்வை இருக்கிறது, அவர் பாதுகாப்பு இருக்கிறது. தொடர்ந்து அவரை தேடுவோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
நீரே கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தும் அதிசயமானவரே, எங்களுக்காக ரத்த சிந்தினீரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருந்தது. இந்த நாளில் கூட நாம் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நம்ம சுத்தமான ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க நீ செய்த கிருபிக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவனே, ஒரு பரிபூர்ணமான சமாதானம் எங்களுடன் இருக்க வேண்டும். நீரே ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். சபை மக்களை ஆசீர்வதியும். சபைக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளும் நீக்கி போடும் ராஜா. அப்படியாக சுஷமாக எங்கள் பாவ குற்றங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை பலப்படுத்த ராஜா. நீரே சமாதானத்தின் தேவன் தகப்பனே, இங்கே பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டும். உடைய பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமை ராஜா, நீர் எங்களை ஆசீர்வதி. மகிமை ராஜா, காலங்களில் நேரங்களில் மாற்றி போடக்கூடிய தேவன் தகப்பனே, அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி போடக்கூடிய தேவன் என்று வேறு சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ அநேக நன்மைகளை செய்திருக்கிற என்பதை இந்த நாளில் கூட நாம் விசுவாசிக்கும். தியானி பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியாக உலகத்துல நாங்கள் கணக்காகபடி நீர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டும். உடைய கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்தும். உடைய கிருபையாக எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. மகிமை ராஜா, இந்த கடமை எங்களை வழிநடத்தும். நீர் எங்களை ஆசீர்வதி ராஜா. தேவைகளை சந்தி அப்படி ஆசிரியர்கள் இருக்கிற ஒவ்வொரு வயதானவர்களையும் கூட உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அப்படி பலவீனங்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த ஒரு வாதை நடுங்காதபடி நீரை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தும் ராஜா. அப்படி ஆ சமையல் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர்கள் வழி விலகாதபடி உண்மையான தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படி ஆசிரியர் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்படைக்கும் சிறு பிள்ளைகளை ஆசிரியம் விதானத்தினாலும் புத்தினாலும் அந்த பிள்ளைகளை ஆசிரியிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, நீரங்களை ஆசிரியம் வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. தேவைகளை அறிந்திருக்கிற தகப்பனை அப்படியாக அந்த தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையாக வேண்டும் மகிமை ராஜா. நீரங்களை ஆசிரியம் தேவைகளை சந்திக்கும் ராஜா. எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு தடைகள் நீர் ஆசிரியிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமை ராஜா, இதோ யாக்கோபை ஆசீர்வித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வித்த தேவன், எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற என்பதை இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசிக்கிற தகப்பனே. இதோ பஞ்சத்தின் காலத்தில் கூட விதவெடித்தால் 100 மடங்கான பலனை பெற்றுக்கொண்டால் இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நாங்களும் கூட 100 மடங்கான பலனை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். 30, 60, 60, 100 பலன் தரக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே ஆசீர்வதி, அவர்கள் கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இடர்கொள்ளாதபடி நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லத்தான் பிறகு அப்படியாக எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும். இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லத்தான் பிறகு அப்படியாக நீதாமே எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயணத்து வழிநடத்து பாதுகாத்துக் கொள்ளும் கிருபை எங்களோடு கொண்டிருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென்.
Elami o make sa
கத்தர் வந்திருக்கிற யாவரையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசோதிப்பதாக பரிசுத்தமான இந்த ஒவ்வொருநாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து தேவனை தேடுங்கள். கத்தர் வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆசோதிப்பதாக. அமேன்.